பன்னிரண்டாவது அசைக்கப்படுதல். சபை உறுப்பினராயிருப்பது இரட்சிப்பின் உத்தரவாதம் அல்ல. சபை பதிவேடுகளில் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கின்ற 20 பேரில் ஒருவர் கூட தங்களது பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்க ஆயத்தமாக இல்லை. மெய்யாகவே அவர்கள் தேவனில்லாமலும் இவ்வுலகிலே சாதாரண பாவியைப் போல நம்பிக்கையில்லாமலும் இருக்கின்றார்கள் என்பதே சபைக்கு நான் கொடுக்கின்ற பக்தி வினயமான ஒரு செய்தியாகும். சத்தியத்தை கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நல்ல சந்தர்ப்பங்களை பெற்று 7 அட்வென்டிஸ் சபையுடன் தங்களை இணைத்துக் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதாக தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் பெயரளவிலுள்ள மற்ற சாதாரண சபைகளை விட இன்னும் அதிக பலனை பெற்றிராதவர்களாகவும், தேவனிடம் கற்பனைகளை எதிர்க்கின்ற மற்ற சபைகள் தேவனுடைய வாதைகளை பெற்றுக்கொள்ளப் போவது போலவே மெய்யாகவே இவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். 1. கோதுமையிலிருந்து பதர் பிரிக்கப்படுதல். சபையில் பிரிவினைகள் வரும். 2 பிரிவுகள் வளர்ச்சியடையும். கோதுமையும் களைகளும் அறுவடை வரையில் ஒன்றாகவே வளர்ந்து வரும். சல்லடையால் சலித்தெடுக்கப்படுதலான ஒரு அசைக்கப்படுதல் நடைபெற இருக்கின்றது. சரியான நேரத்தில் கோதுமையிலிருந்து பதர் பிரிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகின்றது. உண்மையானவர்கள் அதிக பலமுள்ளவர்களாக இருப்பதற்கு இதுவே சரியான காலமாக இருக்கின்றது. தாத்தான் அபிராமுடைய கலகத்தின் சரித்திரம் மீண்டும் மீண்டுமாக நிகழ்கின்றது. அது காலத்தின் முடிவு வரை மீண்டுமாக நிகழ இருக்கின்றது. யார் கர்த்தர் பக்கமாக இருக்கப் போகின்றார்? யார் வஞ்சிக்கப்பட்டு பின்பு தாங்களே வஞ்சிக்கிறவர்களாக மாறப்போகின்றார்? கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரையிருக்கின்றார். சத்தியத்தை நேசிக்காத, தேவனை கனப்படுத்தாத துன்மார்க்கர்கள் நம் மத்தியிலே இருப்பதால் சுத்திகரிப்பின் வேலையும் பதரை பிரித்தெடுத்து நீக்கும் வேலையும் ஒவ்வொரு சபையிலும் கண்டிப்பாக நடந்தாக வேண்டும். அசைக்கப்படக்கூடிய அனைத்தும் அசைக்கப்படுவதற்கேதுவான அசைக்கப்படுகின்ற காலத்தில் நாம் இருக்கின்றோம். சத்தியத்தை அறிந்தவர்கள் வார்த்தையிலும் செய்கையிலும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் அவர்களை மன்னிக்க மாட்டார். உபத்திரவம் சபையை சுத்திகரிக்கும். சுகபோகங்களோடு கூடிய செழிப்பு பேர் கிறிஸ்தவர்களை பெரும் எண்ணிக்கையில் அதிகரிக்கச் செய்யும். உபத்திரவம் அவர்களை சபையிலிருந்து வெளியேற்றி தூய்மைப்படுத்தும்.
ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் வரப்போகின்ற சோதனைக் காலம் வெகு தொலைவில் இல்லை. மிருகத்தின் முத்திரை நம்மீது திணிக்கப்படும். உலகப்பிரகாரமான கோரிக்கைகளுக்கு படிப்படியாக இணங்கி உலகப்பிரகாரமான பழக்க வழக்கங்களுக்கு ஒத்துப்போனவர்கள் ஏளனம், இகழ்ச்சி, அச்சுறுத்துகின்ற சிறைவாசம் மற்றும் மரணத்துக்கு தங்களை உட்படுத்திக் கொள்வதை விட ஆட்சியிலிருக்கும் அதிகாரங்களுக்கு பணிந்து போவதை ஒரு கடினமான காரியமாக கருத மாட்டார்கள். போராட்டம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் மனிதருடைய கற்பனைகளுக்கும் இடையில் இருக்கின்றது. இந்த நேரத்தில்தான் சபையிலிருக்கின்ற களிம்பிலிருந்து பொன்னானது பிரிக்கப்படும். ஆரோக்கியமான மற்றும் கேள்வி கேட்கப்படக்கூடாத கிறிஸ்தவத்தை தங்களிடத்தே கொண்டிருப்பதாக காணப்படுகின்ற மனிதர்கள் உபத்திரவம் இல்லாத வேளையில் நமது அணிவரிசைகளில் வந்து இணைந்திருக்கின்றனர். ஆனால் உபத்திரவம் எழும்புமானால் அவர்கள் நம்மிடமிருந்து வெளியேறிவிடுவார்கள். தேவனுடைய பிரமாணம் ஒன்றுமில்லாததாக ஆக்கப்படும்போது சபைபோது சபை கட்டுப்படுத்துவதற்கு கடினமான உபத்திரவங்களால் சலித்தெடுக்கப்படும். இப்போது நாம் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் அதிகளவு எண்ணிக்கையில் நமது சபையிலுள்ளவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். மேற்போக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடுவார்கள்.
சமாதானமும் செழிப்புமான காலத்தில் செய்யத்தவறிய ஊழியத்தை சபை ஒரு பயங்கரமான உபத்திரவ காலத்தில் மிகவும் சோர்வுண்டாக்குகின்ற தடை செய்யப்படுகின்ற சூழ்நிலைகளின் கீழாக செய்ய வேண்டியிருக்கும். உலகப்பிரகாரமான சமரசம் அமைதிப்படுத்திவிட்ட அல்லது தடுத்து நிறுத்திவிட்ட எச்சரிப்புகள் விசுவாசத்தின் பகைஞர்களிடமிருந்து வரக்கூடிய மிகவும் கடுமையான எதிர்ப்பின் கீழாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் ஊழியத்தின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து தடங்களை உண்டு பண்ணும் செல்வாக்கை உடையவர்களாயிருக்கின்ற மேற்போக்கான மாறுதல் விரும்பாத வகுப்பினர் பழமைவாதிகள் விசுவாசத்தை விட்டுவிடுவார்கள். கர்த்தர் தமது ஜனங்களை ஆசீர்வதித்து சாத்தானின் வஞ்சகங்களை இனங்கண்டு கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றாரென்பதை அவன் காணும்போது, தனிச்சிறப்பு வாய்ந்த தனது வல்லமையை உபயோகப்படுத்தி ஆத்துமாக்களின் அறுவடையில் ஒருபுறம் மதவெறியையும் மறுபுறம் உயிரற்ற சடங்குகளையும் கொண்டு வந்து அநேகரை தன்பக்கமாக சேகரிக்கும்படி கிரியை செய்வான். சத்தியத்தை அறிந்து விவேகமுள்ளவர்களாவதற்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெற்றிருந்தும் தேவன் நிறைவேற்றி முடித்திருக்கக்கூடிய வேலைக்கு எதிரிடையாக தொடர்ந்து வேலை செய்பவர்களை அவர் வெளியேற்றி தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் இரு மனதோடுள்ள ஆர்வத்துடன் ஊழியம் செய்கின்ற எந்த ஒரு மனிதனின் சேவையையும் தேவன் ஏற்பதில்லை. MS 64.
நம்மைச் சுற்றிலும் சோதனைகள் தீவிரமாகும்போது பிரிவினைகளும் ஐக்கியமுமாகிய இரண்டுமே நமது அணிவரிசைகளில் காணப்படும். யுத்த ஆயுதங்களை கைகளில் எடுப்பதற்கு இப்பொழுது ஆயத்தமாயிருக்கும் சிலர் உண்மையான ஆபத்து வரும் நேரங்களில் திடமான கற்பாறையின் மீது தாங்கள் கட்டவில்லை என்பதை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் சோதனைகளுக்கு இணங்கிப் போய்விடுவார்கள். அதிக வெளிச்சத்தையும் அருமையான சலுகைகளையும் பெற்றிருந்த போதிலும் அதனை நன்கு பயன்படுத்திக் கொள்ளாததினால் ஏதாவது ஒரு அல்லது மற்றொரு சாக்குப்போக்கைச் சொல்லி நம் மத்தியிலிருந்து பிரிந்து சென்று விடுவர். நேரடியான சாட்சி அசைவை உண்டு பண்ணும். நான் கண்ட அசைக்கப்படுதலின் அர்த்தம் என்ன என்று கேட்டேன். லவோதிக்கேயா சபைக்கு சத்தியமுள்ள சாட்சியின் கிறிஸ்துவின் ஆலோசனையினால் அருளப்பட்ட நேரடி சாட்சியினால் அந்த அசைவு உண்டாக்கப்படும் என்று எனக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த சாட்சி அதை பெற்றுக்கொள்கிறவர்களின் மனதில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தி சத்தியத்தின் தரத்தை உயத்தின் தரத்தை உயர்த்தி நேரடியான சத்தியத்தை பொழியத்தக்கதாக அந்த நபரை வழிநடத்தும். சிலர் இந்த நேரடி சாட்சியை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதற்கு எதிராக எழும்புவார்கள். மேலும் இதுவே தேவனுடைய ஜனங்களின் மத்தியிலே ஒரு அசைவை உண்டு பண்ணும்.
ஆகானைப் போல இரட்சிக்கப்படுவதற்கான காலம் கடந்த பின் மிகவும் தாமதமாக பாவ அறிக்கை செய்யக்கூடியவர்கள் நம் மத்தியிலிருக்கின்றனர். சரியான காரியங்களுடன் அவர்கள் ஒத்திசைவாக இல்லை. இருதயத்தை சென்றடையக்கூடிய நேரடி சாட்சியை அவர்கள் அலட்சியப்படுத்துவதுமன்றி கடிந்து கொள்ளுதலை அளிப்பவர் அனைவரும் அமைதிப்படுத்தப்படுவதையும் பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள். கடந்த வருடங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு நேரடி சாட்சியின் புதுப்பித்தலுக்காக கர்த்தர் மீண்டும் அழைக்கின்றார். அவரது ஜனங்களின் ஆவிக்குரிய திறன்கள் வெகு நாட்களாக மந்த நிலையில் உள்ளது. எனவே இப்படிப்பட்ட வெளிப்படையான மரணத்திலிருந்து அங்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டும். நாம் ஜபத்தினாலும் பாவ அறிக்கையினாலும் ராஜாவின் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நேர்பாதையை செவ்வையாக்க வேண்டும். நியாயமற்ற விமர்சனம் ஆத்துமாக்களின் இழப்பை ஏற்படுத்தும்.
ஒரு காலத்தில் சத்தியத்தில் கழிகூர்ந்திருந்த முழு குடும்பங்கள் தாங்கள் நேசித்திருந்தவர்கள் மீதும் யாரிடம் இனிமையான ஆலோசனையை பெற்றிருந்தார்களோ அவர்கள் மீது கொண்டுவரப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளையும் தூஷணங்களையும் குறித்து கேள்விப்படும்போது விசுவாசத்தை இழந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நமது காலத்திலும் நடந்திருக்கின்றன. இனியும் அப்படியே தொடர்ந்து நடக்கும். களைகள் விதைக்கப்படத்தக்கதாக அவர்கள் தங்கள் இருதயங்களை திறந்திருக்கின்றனர். அக்களைகள் கோதுமை பயிருக்கு மத்தியில் வளர்ந்து பலங்கொண்டபடியால் கோதுமை பயிர் மிகவும் குறைந்து போனது. இவ்வாறாக விலைமதிப்புள்ள சத்தியம் அவர்கள் மீதான வல்லமையை இழந்து போனது. கள்ள உபதேசங்கள் சிலரை வெளியே கொண்டு செல்லும். மதம் மற்றும் அறிவியல் என்று அழைக்கப்படும் இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைக்கப்படும். ஏனெனில் வரையறைக்குட்பட்ட மனிதர் தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்போஸ்தலர் 20:30 என்கின்ற பரிசுத்த எழுத்துக்கள் எனக்கு வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டது. தேவனுடைய ஜனங்களின் மத்தியில் இந்த காரியம் நிச்சயமாக காணப்படும். தவறான உபதேசங்களின் அறிமுகத்தினால் அசைக்கப்படுதல் ஏற்படும்போது சத்தியத்தை மேலோட்டமாய் படித்திருந்தவர்கள் எங்குமே நங்கூரமிடாமல் நிலையற்றிருக்கின்ற மணலைப் போல் இருப்பார்கள். தங்களது கசப்பான உணர்வுகளின் போக்கிற்கேற்ப ஏதாவதொரு பக்கத்தில் அவர்கள் சாய்ந்து விடுவார்கள்.
சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் பெற்றிராதபடியால் சத்துருவின் வஞ்சகங்களிலே அகப்படுவார்கள். அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும்
பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள். பொய்யான கோட்பாடுகளையும் சத்துரு கொண்டு வருவான். ஆசரிப்பு கூடாரம் போன்ற உபதேசம் என்பது கிடையாது என்றும் கூறுவான். இந்த ஒரு கருத்தினால் விசுவாசத்திலிருந்து வள்ளுவிப்போகும் ஒரு நிலை ஏற்படும். சாட்சியாகமங்களை புறக்கணித்தல் மருள விழுகையை ஏற்படுத்தும். சாத்தானுடைய கொடியின் கீழ் நிற்கின்ற ஏழாம் நாள் அட்வெண்டிஸ்ட் மக்கள் தேவ ஆவியானவரின் சாட்சியாகமங்களில் அடங்கியுள்ளதான கடிந்து கொள்ளுதல்கள், எச்சரிப்புகள் ஆகியவற்றின் மீதுள்ள தங்களது விசுவாசத்தை முதலாவதாக விட்டுவிடுவார்கள் என்கிற ஒரு காரியம் மட்டும் நிச்சயம். தேவ ஆவியானவரின் சாட்சியாகமத்தை பயனற்றதாக ஆக்குவதே சாத்தானுடைய மிக கடைசியான மாபெரும் வஞ்சகமாகும். தீர்க்கதரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீதிமொழிகள் 29:18. மெய்யான சாட்சியில், சாட்சியாகமத்தில் தேவனுடைய மீதமான ஜனத்தின் நம்பிக்கையை நிலைகுலையச் செய்ய வெவ்வேறு வழிகளிலும் வெவ்வேறு ஏதுகரங்கள் மூலமும் சாத்தான் சூழ்ச்சி திறமையுடன் செயலாற்றுவான். சாட்சியாகமங்களில் நமது சொந்த ஜனங்களின் விசுவாசத்தை நிலைகுலையச் செய்வதற்கு சத்துரு தனது மிகவும் கைதேர்ந்த முயற்சிகளை எடுத்துள்ளான். இது சாத்தான் திட்டமிட்டது போலவே இருக்க வேண்டும் என்பதுதான் அவனது எண்ணமாகும். தேவ ஆவியின் சாட்சியாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற எச்சரிப்புகளுக்கும் கண்டனங்களுக்கும் செவிமடுக்காமல் இருக்கும்படி ஜனங்களுக்கு வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருப்போர் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெள்ளம் போன்ற எல்லாவிதமான தவறுகளும் நுழைவதை காண்பார்கள். சாட்சியாகமங்களில் தேவனுடைய ஜனங்கள் கொண்டுள்ள விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதே சாத்தானின் திட்டமாகும். நமது விசுவாசத்தின் மூல உபதேசங்களாகிய நிலை தூண்களை குறித்த முக்கியமான காரியங்களில் அடுத்ததாக ஐயப்பாடு தொடரும். பின்பு பரிசுத்த வேத வார்த்தைகளை குறித்த சந்தேகமும் அதன் பின்பு அழிவுக்கேதுவான கீழ்நோக்கிய அணிவகுப்பும் தொடரும். ஒரு காலத்தில் நம்பப்பட்ட சாட்சியாகமங்கள் சந்தேகிக்கப்பட்டு கைக்கொள்ளாமல் விட்டுவிடப்படும் பொழுது வஞ்சிக்கப்பட்டவர்கள் அதோடு நின்றுவிடமாட்டார்கள் என்பதை சாத்தான் அறிந்திருக்கின்றான். எனவே ஒருபோதும் குணப்படுத்த இயலாத அழிவிலே முடியக்கூடியதான வெளிப்படையான கலகத்திற்கு அவர்களை கொண்டு சென்று நிறுத்தும் வரைக்கும் அவன் தனது முயற்சிகளை இருமடங்காக்குகிறான். சபை தலைவர்கள் மத்தியில் குறைபாடுகள். நம்மை ஆச்சரியப்படச் செய்த பிரகாசமான நட்சத்திரங்களில் பல அப்பொழுது இருளில் மறைந்து போகும். ஆண்டவர்தாமே மிகவும் கனம் பண்ணின மனிதர்கள் இப்பூமியின் சரித்திரத்தின் கடைசி காட்சிகளிலகளிலே ஆதி இஸ்ரவேலரைப் போலவே நடந்து கொள்வார்கள். கிறிஸ்துவானவர் தமது போதனைகளில் முன்வைத்திருந்த மாபெரும் கொள்கைகளிலிருந்து ஒரு வழி விலகல் மனித திட்டங்களை செயல்படுத்துவதும், லூசிபருடைய மாறுபாடான கிரியையின் கீழாக ஒரு தவறான செயலின் போக்கை நியாயப்படுத்துவதற்கு வேத வாக்கியங்களை பயன்படுத்துவதும் மனிதர்கள் சத்தியத்தை தவறாக புரிந்து கொள்வதில் அவர்களை உறுதிப்படுத்தும். மேலும் தவறான செயல்பாடுகளிலிருந்து அவர்களை காப்பதற்கு அவசியமான சத்தியம் ஓட்டையுள்ள ஒரு பாத்திரத்திலிருந்து வெளியேறும் நீரைப் போன்று ஆத்துமாவிலிருந்து வெளியேறிவிடும். 1. அநேகர் தாங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள் அல்ல என்றும், அவரோடு கூட பிழைத்திருக்கும்படிக்கு உலகத்திற்கு மரித்தவர்கள் அல்ல என்றும் காண்பிப்பார்கள். பொறுப்பான பதவிகளில் இருக்கின்ற மனிதர்களின் மருள விழுகைகள் அடிக்கடி நிகழக்கூடியதாயிருக்கும். பரிசுத்தமடையாத ஊழியக்காரர்கள் களைபிடுங்கப்படுவார்கள். நமக்கு மிக அருகில் இருக்கின்ற மாபெரும் பிரச்சினை ஞாயிறு ஆசரிப்புச் சட்ட வலியுறுத்தல். தேவன் நியமிக்காத அனைவரையும் களைந்து நீக்கிப் போடும். அதற்கு பின்பாக பின்மாரியை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கின்ற தூய்மையான, உண்மையான, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை தேவன் பெற்றிருப்பார். சாத்தானுடைய மிகவும் மோசமான தீவட்டியிலிருந்து தூண்ட பெற்றதான பொய்யான தீர்க்கதரிசன தீவட்டியை தங்கள் கரங்களில் பிடித்தவர்களாக அநேகர் நமது பிரசங்க மேடைகளில் நிற்பார்கள்.
இனி ஒருபோதும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லாத சிலர் நம் மத்தியிலிருந்து வெளியேறிவிடுவார்கள். ஆனால் சத்தியம் பரவுவதை தடுக்கும் வண்ணம் இவர்களால் சுவர்களை எழுப்ப முடியாது. ஏனெனில் சத்தியம் முடிவு பரியந்தமும் முன்னோக்கியும் மேல் நோக்கியும் சென்று கொண்டே இருக்கும். வேதவாக்கியம் சொல்லுகின்றபடியும் தமது ஊழியக்காரிக்கு எலன் உவைட்
தேவன் அளித்துள்ள தூதுகள் அறிவிக்கின்றபடியும் அநேக ஊழியக்காரர்களும் மருத்துவர்களும் விசுவாசத்தை விட்டு விலகிப் போகக்கூடும். சபை விழுந்து போவது போல தோன்றலாம். தேவனிடத்திலிருந்து உண்டாகின்ற அசைக்கப்படுதல் திரள் கூட்டமான மக்களை காய்ந்த இலைகளைப் போல பறக்கடிக்கும். மிகச்சிறந்த கோதுமை மணி மட்டுமே உள்ள தளங்கள் என்று நாம் காணக்கூடிய இடங்களிலிருந்து கூட ஒரு மேகம் போன்ற திரளான பதற்காற்றால் பறக்கடிக்கப்படும். வெகு சீக்கிரத்தில் தேவனுடைய ஜனங்கள் கொடிய சோதனைகளால் சோதிக்கப்படுவார்கள். நேர்மையாயும் உண்மையாயும் இப்பொழுது தோற்றமளிப்பவர்களில் பெரும்பகுதியினர் தாங்கள் தரம் தாழ்ந்த உலோகமாக இருப்பதை நிரூபிப்பார்கள்.
கிறிஸ்துவினுடைய மார்க்கம் மிகுந்த வெறுப்புணர்ச்சியில் வைக்கப்படும் போதும், அவருடைய பிரமாணம் மிகவும் அலட்சியப்படுத்தப்படும் போதும், நமது வைராக்கியம் எழுச்சி மிக்கதாயும் நமது தைரியமும் உறுதியும் ஒருபோதும் பின்வாங்காததாயும் இருக்க வேண்டும். பெரும்பான்மையோர் நம்மை கைவிடும்போது சத்தியத்திற்கும் நீதிக்கும் பக்கபலமாக நிற்பதும், வெகு குறைவானவர்களே சாதனையாளர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய யுத்தங்களைச் செய்வதுமே நம்முடைய பரீட்சையாக இருக்கும். இப்படிப்பட்ட நேரங்களிலே மற்றவர்களுடைய அவிந்து போன குளிர்ந்த நிலையிலிருந்து அனலையும், அவர்களது கோழைத்தனத்திலிருந்து தைரியத்தையும், அவர்களது நம்பிக்கை துரோகத்திலிருந்து உண்மையாயிருப்பதையும் நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். சபை விழுவது போல் தோன்றலாம், ஆனால் அது விழாது. சியோனிலிருக்கின்ற பாவிகள் பதர்போல பறக்கடிக்கப்பட்டு விலையேற பெற்ற கோதுமை மணிகளிலிருந்து பதர் பிரிக்கப்படும் வரை அது நிலை நிற்கும். இது கடுமையான சோதனையாகும். இருந்தபோதும் இது நடைபெற வேண்டிய ஒன்றாகும். புயல் நெருங்கி வந்து கொண்டிருக்கும்போது மூன்றாம் தூதனுடைய தூதை பெயரளவில் விசுவாசித்து அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதின் மூலமாக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாத ஒரு பெரும் வகுப்பினர் தங்களது நிலையிலிருந்து விலகி எதிரியின் அணிவரிசையரிசையில் இணைந்து கொள்வார்கள். தேவனுக்கு உண்மையானவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள்.
அசைக்கப்படுகின்ற சோதனையின் நேரத்திலே கர்த்தருக்கண்டு இருக்கக்கூடிய உண்மையான ஊழியக்காரர்கள் காடக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்தப்படுவர். பாகாலுக்கு தங்கள் முழங்காலை முடக்காத விலையேறப்பெற்ற அநேகர் இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கின்றனர். உங்கள் மீது பிரகாசித்ததான வீரியமிகுந்த ஜுவாலையாக பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் ஒரு கடுமையான கவர்ச்சியற்ற வெளிப்புறச் சூழ்நிலையின் கீழாக உண்மையான ஒரு கிறிஸ்தவ குணத்தின் சுத்தப் பிரகாசமானது வெளிப்படுத்தப்படும். பகல் நேரத்திலே வானத்தை நாம் பார்க்கின்றோம், ஆனால் அங்கிருக்கின்ற நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடிவதில்லை. அவைகள் அங்கேதான் ஆகாய மண்டலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் நம் கண்களால் அவைகளை அடையாளம் காண முடிவதில்லை. இரவிலேதான் அவைகளின் மெய்யான பளபளப்பை நாம் காண்கின்றோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உபத்திரவம் நேரிடும்போது சாட்சிகளாயிருப்பவர்கள் கிறிஸ்துவிற்காகவோ அல்லது அவருக்கு எதிராகவோ நிற்க தீர்மானமெடுக்கின்றார்கள். தவறான விதத்தில் பழி சுமத்தப்பட்ட மனிதர் மேல் அனுதாபம் காட்டுகிறவர்களும் அவர்களுக்கு விரோதமாக கசப்புணர்ச்சி இல்லாதவர்களும் கிறிஸ்துவிற்காக தங்களது அன்பை காண்பிக்கின்றார்கள். பிப்ரவரி 20, 1901.
எதிர்ப்புகள் எழும்பட்டும், மீண்டும் மதவெறியும் சகிக்க இயலாமையும் ஆட்சி செய்யட்டும், உபத்திரவம் தூண்டப்படட்டும். அப்போது அரைமணமுள்ளவர்களும் மாய்மாலக்காரர்களும் தடுமாற்றமடைந்து தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடுவார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவனோ ஒரு கற்பாறையைப் போல செழிப்பான காலங்களில் இருந்ததைப் பார்க்கிலும் இப்போது தனது பிரகாசமான நம்பிக்கையுடனும் தனது பலமான விசுவாசத்துடனும் உறுதியாக நிற்பான். விசுவாசத்தை விட்டு விலகிப் போனவர்களின் இடத்தை புதிய விசுவாசிகள் நிரப்புவார்கள். சிலர் அசைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வழியிலே விட்டுவிடப்பட்டனர். பரிசாகப் பெறப்பட்ட வெற்றியையும் இரட்சிப்பையும் போதுமானதாக எண்ணி அதற்காக இடைவிடாது வேதனையோடு கெஞ்சி மன்றாடி பெற்றுக்கொண்டவர்களுடன் தங்களை இணைத்துக் கொள்ளாமல் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருந்தவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இருளில் பின்னாக விட்டுவிடப்பட்டார்கள். அவர்களது இடங்கள் சத்தியத்தை பிடித்து கொண்டு அணிவரிசைகளில் சேர்ந்து கொண்ட மற்றவர்களால் உடனடியாக நிரப்பப்பட்டன.
தொடர்ச்சி விட்டுப் போயிருக்கின்ற அணிவரிசைகள் கிறிஸ்து குறிப்பிடுகின்ற பதினோராம் மணிநேரத்திலே வந்து சேர்கிறவர்களான கூட்டத்தாரால் நிரப்பப்படும். தேவனுடைய ஆவியானவர் அநேகருடன் போராடிக் கொண்டிருக்கிறார். சத்தியம் எது என்பதை கற்றுக்கொள்ள வாய்ப்பை இப்பொழுது பெறாதவர்களுக்கு தேவனின் அழிக்கக்கூடியதான நியாயத்தீர்ப்புகளின் காலம் கிருபையின் காலமாக இருக்கின்றது. கர்த்தர் அவர்களை கனிவோடு நோக்கி பார்க்கின்றார். உள்ளே பிரவேசிக்க விரும்பாதவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கும் அதே நேரம் அவருடைய கிருபை நிறைந்த இதயம் தொடப்பட்டு அவர்களை இரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய கரம் இன்னமும் நீட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்தை முதன்முதலாக கேட்கின்ற பெருந்திரளான கூட்டத்தார் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள்.